சித்தாந்த ஞானசாஸ்திர சிந்தனையிலே நமக்கு அமைந்துள்ள திருவருட்பயனிலே முதல் அதிகாரத்திலே எட்டாவது குரட்பாவிலிருந்து தொடர்ந்து சிந்திப்பதற்கு குருவருள் கூட்டி வைத்துள்ளது. இந்த முதல் அதிகாரமாகிய பதிமுதுநிலை சைவ சித்தாந்தத்தில் கூறப்படுகின்ற முப்பொருள்களில் பதிப்பொருளை பற்றி விளக்கிச் சொல்கின்ற அதிகாரமாகும். பதிமுதுநிலை என்ற தலைப்பிற்கிணங்க பதிப்பொருளானது ஏனைய பசுபாசங்களிலும் எவ்வாறு மேம்பட்டு விளங்குகின்றது என்ற உண்மையினை மிக அருமையாக எடுத்துரைக்கின்ற அதிகாரம் பதிமுதுநிலை. திருக்குறளுக்கு இரண்டு சிறப்புகள் இருக்கின்றன. ஒன்று சிறந்த செய்திகளை சொல்லுதல், இரண்டாவது அதை அழகாக நயமாக சொல்லுதல். அதைப் போலவே இந்த திருவருட்பயன் சாத்திரமும் பல சித்தாந்த சாத்திரங்களைப் போல அரிய சித்தாந்த செய்திகளை சொல்வதோடு அதனை ஈடு இணையில்லாத ஒரு அழகோடு நயமாக சொல்கின்றது. அது குறள் வெண்பாவிற்கே அமைந்த ஒரு தனிச்சிறப்பு. அந்த குறள் வெண்பா என்ற அந்த செயல் முறை சிறந்த புலவர்களிடம் அமையும் பொழுது, அதுவும் ஞானிகளிடம் அமையும் போது, அதனுடைய தனித்தன்மையினை மக்களெல்லாம் உளம் கொண்டு மகிழ்ந்து போற்றுவதற்கு இடனாகின்றது. அந்த வகையிலே இந்த பதிமுதுநிலை அதிகாரத்திலே மிகச்சிறப்பாக பதியினுடைய மேன்மையினை ஒவ்வொரு குரட்பாவிலும் எடுத்துரைத்த ஆசிரியர் இந்த எட்டாவது குரட்பாவிலே சொல்வது என்னவென்றால், பதிப்பொருள் எல்லா உலகங்களிடத்தும் எல்லா உயிர்களிடத்தும் நீக்கமர நிறைந்துள்ளது என்ற கருத்தை சொல்லி அதன் மேல் ஒரு சிறப்பான உண்மையினையும் உணர்த்தும். எல்லா உயிர்களிடத்திலும் எல்லா உலகங்களிடத்திலும் பதிப்பொருள் நீக்கமர நிறைந்துள்ளது என்ற கருத்து இந்த அதிகாரத்தின் முதற்குரட்பாவிலே கூறப்பட்ட கருத்துதான். ஆகையினாலே அதே கருத்தை மீளவும் எட்டாவது குரட்பாவிலே சொன்னால் அது கூறியது கூறல் என்று குற்றமாகிவிடும். ஆகையினாலே இந்த குரட்பாவிற்கென்று ஒரு தனி கருத்து உள்ளது. அது என்னவென்றால், முதற்குரட்பாவிலே நாம் படித்தோம், எல்லா உலகங்களிடத்தும் உயிர்களிடத்தும் இறைவன் நீக்கமர நிறைந்திருக்கின்றான் என்ற உண்மையினை படித்தோம். ஓமையும் கூறினார்கள், உயிரெழுத்துகளிடமும் மெய்யெழுத்துகளிடமும் அகர உயிர் எவ்வாறு நீக்கமர நிறைந்துள்ளதோ, 11 உயிர்களிடத்தும் அகரம் தவிர மற்ற 11 உயிர்களிடத்திலும் மற்ற 18 மெய்யெழுத்துகளிடமும் அந்த அகர உயிர் எவ்வாறு நீக்கமர நிறைந்துள்ளதோ, அதுபோல இறைவனும் எல்லா உயிர்களிடத்தும் உலகங்களிடத்தும் அறிவு மயமாக நீக்கமர நிறைந்திருக்கின்றான் என்று தெரிவிக்கப்பட்டது. இந்த எட்டாவது குரட்பாவிலே அதன் மேல் சொல்கின்ற கருத்து என்னவென்றால், அவ்வாறு எல்லா உயிர்களிடத்தும் கலந்திருந்தாலும் உலகங்களிடத்தும் கலந்திருந்தாலும் தன்னுடைய இயல்பிலே சிறிதும் மாற்றமின்றி, அதான் நிர்விகாரி என்று சொல்வார்கள், விகாரப்படுதல் என்பது அவனிடம் கிடையாது. அது உயிர்களாகி நம் மேல் வைத்து பார்த்தால்தான் நமக்கு அந்த உண்மை விளங்கும். உயிர்களாகி நாம் எப்படி எதை சார்கின்றோமோ அதன் வண்ணமாகி விடுவோம். சாந்ததன் மயமாய் விளங்குதல் உயிர்களாகி நம்முடைய இயல்பாக உள்ளது. இறைவன் எல்லாவற்றிலும் கலந்திருக்கின்றான். உண்மை என்னவென்றால், அப்படி எல்லா பொருள்களிடத்தும் கலந்திருக்கின்றானே சிவபெருமான், அந்த சிவபெருமானை சார்ந்துதான் மற்ற எல்லா பொருள்களும் இருக்கின்றனவே ஒழிய மற்ற பொருள்களை சார்ந்து சிவம் இருப்பதில்லை. கலந்து இருப்பது என்பது வேறு, சார்ந்து இருப்பது என்பது வேறு. சார்ந்திருந்தல் என்றால் எந்த பொருளை, ஏதாவது ஒரு பொருளை சார்ந்து நாம் இருக்கின்றோம் என்றால் அதன் சார்பு இல்லாவிட்டால் நமக்கு இழப்பு ஏற்படும். உணவை சார்ந்திருக்கின்றோம், உடையை சார்ந்திருக்கின்றோம், இருப்பிடத்தை சார்ந்திருக்கின்றோம், இன்னும் எத்தனையோ உலக கோபங்களை. ஏன்னா முதல்ல உடலை சார்ந்து விட்டோம், உயிர்களாகி நாம் உடலை சார்ந்து விட்டோம். அப்ப உடலோ உடையை சார்ந்திருக்கின்றது, உணவை சார்ந்திருக்கின்றது, இருப்பிடத்தை சார்ந்திருக்கின்றது. மேலும் இவை அத்தியாவசிய சார்புகள். இவை தவிர ஆசையின் காரணமாக இன்னும் ஈட்டிக்கொண்ட சார்புகள் மிக பல. ஆகவே இப்படி பல சார்புகளிலே துடக்குண்டு, அதாவது அந்த சார்பு இல்லாமல் நம்மால் இருக்க முடியாது என்று அதற்குள்ளே அகப்பட்டு கிடத்தல் துடக்குண்டு கிடத்தல். அப்படி பல சார்புகளுக்குள்ளே துடக்குண்டு பந்தப்பட்டு அதிலிருந்து மீள முடியாமல் நாம் இருக்கின்றோம். ஆனால் இறைவன் எதையும் சார்ந்திருப்பது எல்லாவற்றிலும் கலந்திருக்கின்றான். ஆனால் தன்னுடைய தனிமுதல் தன்மையிலே எந்த மாறுபாடும் இல்லாமல் நிர்விகாரியாக விளங்குகின்றான். உலகத்தை ஒடுக்குவதும் அவன்தான். உலகத்தை படைத்து காத்து ஒடுக்குபவன் முத்தொழிலுக்கும் முழுமுதற் தலைவன் சிவபெருமான் தான். உரைத்தவி தொழில்கள் மூன்றும் மூவருக்குலகம் போத வரைத்தொருவனுக்கே ஆக்கி வைத்தது இங்கு என்ன எண்ணின் சித்தியார்ல சொல்ற. ஏன்னா முத்தொழில்களுக்கும் மும்மூர்த்திகள் சொல்லியிருக்கும் போது முத்தொழில்களையும் சிவபெருமான் ஒருவனே செய்வான் சொல்வது என்ன என்றால், அவனுடைய ஆணையின் வழி நின்றுதான் அயனும் திருமாலும் படைத்தல் காத்தல் ஆகியவற்றை செய்கின்றார்கள். ஆகவே அவையும் அவனுடைய தொழிலே என்று தெளிவாக்கின. அப்படி எல்லா உலகங்களும் அழியும் போதும் கூட அவன் தன்னுடைய தனித்தன்மையிலே மாறுபடுவதில்லை. திருவாசகம் சிறப்பாக எடுத்துரைக்கின்றது. வான்கட்டு மாறுதம் வாய்ந்து அடல் நீர் மண்கடினும் தான் கெட்டலின்றி சலிப்பறியா தன்மையா என்று அருமையாக எடுத்து எல்லா உலகங்களும் நம் நிலையில் தெரிந்து ஒடுங்குகின்ற சங்கார காலத்திலே சிவபெருமான் ஒருவனே தான் ஒடுங்காமல் நிலை பெற்று விளங்குகின்றான். ஒடுங்காமல் விளங்குதல் மட்டுமன்று சிறிதும் விகாரமின்றி தன் நிலையிலே எந்த மாற்றமும் இன்றி விளங்குகின்றான். நமக்கு ஒரு கேடு நடக்காவிட்டாலும் நம்மை சுற்றி கேடு விளைந்தால் நாம் அதனாலே பாதிக்கப்படுவோம். ஆனால் சிவபெருமானோ எல்லா உலகங்களும் ஒடுங்கும் போது, எல்லா உலகங்களும் நடைபெறும் போது எப்படி அவர் விளங்கினாரோ அப்படித்தான் எல்லா உலகங்களும் ஒடுங்கும் போது விளங்குவார். ஏன்னா அவர் அருளைத்தானே செய்கின்றார். ஒடுக்கமும் அருள் தான். உயிர்கள் இழைப்பார வேண்டும். நமக்கு தெரியாது, ஐயோ அடித்தல் தொழில் ஆயிற்றுன்னு சொல்லுவோம். ஆனால் அதுவும் நமக்கு தேவை. குழந்தைக்கு மருந்து தேவை என்று தெரியாது, வேண்டாம் சொல்லுவோம். ஆனால் தாய் அறிவாள் இந்த மருந்து இந்த குழந்தைக்கு தேவை. அதே மாதிரி அவன் எப்பொழுதும் அந்த தாயில் சிறந்த தயாவாக அவன் விளங்குவதனாலே அவன் நிலையிலே எந்த மாறுபாடும் கிடையாது. அதைத்தான் இங்கே சிறப்பாக சொன்னார் இந்த எட்டாவது குரட்பாவிலே. நீரிலே சூடு கொதிக்கின்ற நீரை உதாரணமாக எடுத்துக்கொள்ளலாம். கொதிக்கின்ற நீரிலே சூடு எப்படி முழுமையாக அந்த நீர் முழுமையும் உள்ளதோ அதுபோல எப்பொருள்களிலும் சிவபெருமான் கலந்திருந்தாலும் தன்னுடைய நிலையிலே சிறிதும் மாறுபாடின்றி கலந்துள்ள பொருள்களின் காரணமாக அந்த கலந்துள்ள பொருள்களின் தன்மை தனக்கு எய்துதலின்றி தான் ஏகனாய் நிற்பான் என்று அருள் செய்தனர் எட்டாவது குரட்பாவா. இதற்காக இதை சொல்வதற்கு இன்னொரு காரணமும் உள்ளது. ஏனென்றால் ஏழாவது குரட்பாவிலே அடியவர்களுக்கு அகலாத ஞானமாய் விளங்குகின்றான், வானுவோருக்கு எட்டாதவனாய் விளங்குகின்றான் என்ற கருத்து சொல்லப்பட்டது. அப்ப முதல் குரட்பாவிலே எல்லா பொருள்களிடத்திலும் சிவபெருமான் கலந்து விளங்குகின்றான் சொல்லிவிட்டு ஏழாவது குரட்பாவிலே அடியாரிடத்து மட்டும் நீங்காமல் விளங்குகின்றான், அப்ப மற்ற பொருள்களை நீங்கி விளங்குகின்றானா என்று ஒரு ஐயம் வரும்பொழுது அந்த ஐயத்தை அறுக்க வேண்டும், அந்த ஐயத்தை போக்க வேண்டும். அதுக்காகத்தான் மீளவும் அந்த கருத்தை முதற் குரட்பாவிலே சொன்ன கருத்தை மீளவும் சொல்லி இங்கே வலியுறுத்தி எல்லா பொருளும் இருக்கின்றான். அப்ப அடியவர்களிடம் மட்டும் அவனுடைய கலப்பு சிறப்பாக உள்ளது. அதாவது எல்லா பொருளிடத்தும் சிவபெருமான் கலந்திருந்தாலும் அடியவர்களிடம் கொண்டுள்ள கலப்பு எப்படி என்றால், அடியவர்களிடத்து தான் இருப்பதை அந்த அடியவர்களுக்கு உணர்த்துகின்றான். மற்ற பொருள்கள்ட்ட தன்னுடைய கலப்பை அந்த பொருள்களுக்கு உணர்த்துவதில்லை. அடியனிடமும் சிவபெருமான் இருக்கின்றார் என்றால் சிவபெருமான் அடியனுக்கு தன்னை உணர்த்தி கொண்டிருக்கவில்லை. அடியனுக்கு உணர்த்துவதெல்லாம் வினைக்கீடான போகங்களைத்தான். ஆனால் சிறந்த சிவனடியார்களுக்கு அவர்கள் உள்ளத்திலே தாம் தங்கி உள்ளதை உணர்த்துகின்றார். ஏன்னா உணர்த்தினா அவர்கள் உணரக்கூடியவர்களாக பக்குவம் பெற்றவர்களாக இருக்கின்றார்கள். அந்த பக்குவம் வராதவர்களுக்கு தன்னை உணர்த்த மாட்டான், வினைப்போகங்களையே தான் ஊட்டுவான். ஆகையினாலே அடியவர்களிடத்திலே அவன் நீங்காமல் இருக்கின்றான் என்பதற்காக ஏனைய பொருள்களிலே நீங்கியிருக்கின்றான் என்பது பொருள் அன்று, ஏனைய பொருள்களிலே அவன் இருந்தாலும் அவனுடைய இருப்பினை ஏனையோர் அறிவதில்லை. அடியவர்களுக்கு அவர்கள் அறியத்தக்க வகையிலே விளங்கி தோன்றுகின்றான் என்பதுதான் அதனுடைய பொருள். ஒன்பதாவது குரட்பாவிலே என்ன கருத்தை சொல்கின்றார்கள் என்றால், அப்போ அடியவர்களுக்கு மட்டும் அவன் வந்து தன்னை விளக்கி நன்மை செய்கின்றானே, ஏனையவர்களுக்கு அந்த நன்மையை செய்யவில்லையே என்று சொன்னால், ஏனையவர்களும் அடியார்களாக ஆக வேண்டும், ஆனால் அவர்களுக்கும் அந்த நன்மையை செய்வான். இதிலே அவன்பால் எந்த குற்றமும் கிடையாது. அவனை யார் வேண்டி நிற்கின்றார்களோ அவர்கள் அவன் தருகின்ற இன்பத்தை பெறுகின்றார்கள். சிவத்தை சாராமல் உலகமே நமக்கு உண்மையான சார்பு என்று கருதுபவர்களுக்கு அந்த சிவபெருமான் தருகின்ற முத்து இன்பம் கிடைக்கவில்லை. ஆகவே சிவமே நமக்கு சார்பு என்று சொல்லி சிவநெறியிலே உழுகுகின்ற மெய்யடியார்களுக்கு அவன் அந்த சிவானந்தமாகிய பேற்றினை வழங்குகின்றான். உலகமே சார்பு என்று இருப்பவர்கள் சிவத்தை சாராமையினாலே அந்த சிவானந்தத்தை பெற முடியவில்லை. எனவே சிவத்தை சார்ந்தவர்கள் சிவமாம் தன்மையினை பெறுவார்கள். ஏன்னா ஆன்மாவினுடைய இயல்பு எப்படி இருக்கு, சார்ந்ததன் மயமா விளங்கக்கூடியது ஆன்மாவினுடைய இயல்பு. சிவமாம் தன்மை பெற வேண்டும், அந்த முத்து இன்பம் வேண்டும், சிவமாம் தன்மை பெறுவார்கள் வேண்டும்னா நம்முடைய இயல்பு சாந்தன் வண்ண மாதிரியவா இருக்கும் போது உலக விடயங்களே சார்வேன், அதற்கு தக்க முயற்சிகளை மட்டுமே செய்வேன் என்று நான் இருந்து கொண்டு எனக்கு சிவமான் தன்மை கிடைக்கவில்லை என்று சொன்னால் அது சிவபெருமானிடம் எப்படி அதுக்கு பொறுப்பாவார். ஆகவே அவர் தன் அருளை வழங்குவதற்கு எந்த தடையும் வைத்திருக்கவில்லை. தன் நிலைமை மண்ணுயிர்கள் சார தருஞ்சத்தி பின்னமிலான் என்கிறான் என்று இரண்டாவது குரட்பாவே சொன்னார். அந்த தன் நிலைமையாகிய சிவமான் தன்மையை அவனுடைய அருட்சக்தி வழங்கும். அந்த அருட்சக்தியோடு எப்போதுமே அவன் சேர்ந்துதான் இருக்கின்றான். அதாவது தன்னுடைய அந்த எண்ணத்தை மாற்றிக் கொள்வதில்லை. கருணை என்ற அந்த எண்ணத்தை மாற்றிக் கொள்வதில்லை. எப்போதும் கருணையாக தன்னுடைய பெருநிலையினை நமக்கு வழங்குவதற்கு தயாராக இருக்கின்றார் சுவாமி. அவரே சார்பு என்று நாம் இருக்கவன். இப்போது சிவபெருமானை நம்மால் உடனடியாக தரிசிக்க முடியாவிட்டாலும் அவன் நமக்கென்று ஒரு நெறி வகுத்திருக்கின்றானே, நூல்களை வழங்கியிருக்கின்றானே. அந்த நூல்களை கற்று அந்த நெறி வழி நாம் நின்றோம் என்றால் அதுவே நம்மால் இப்போதைக்கு செய்யக்கூடிய சிவச்சார்பு. அதுதான் உடனடியாக முத்தியடைதல் என்பது நம்மால் இயலாவிட்டாலும் நம்முடைய பக்குவத்திற்கு ஏற்ற வகையிலே சிவநெறியிலே வலுவாமல் இருக்கின்றோம் என்றால் நமக்கு சிவச்சார்பு தான். அப்படி ஒரு நிலையினை நாம் தொடங்கிவிட்டால் அதனை விரைந்து முடித்து முத்திய நிலைக்கு நம்மை போட்டுவிக்கிறதுக்கு என்னெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் சுவாமி சிறப்பாக செய்வார். மற்றவற்றிலே நாம் கருத்தை வைத்து மகிழ்ச்சி கலக்கம் என்ற அனுபவங்களை அடையாமல் சிவநெறி ஒன்றே சார்பு என்று இருந்தோம் என்றால் சிவமாம் தன்மை பெறுவாள் நமக்கு கிடைக்கும். ஆகவே சிவபெருமானிடத்திலே எந்த ஒரு பாரபட்சமும் கிடையாது. அடியவர்களாம் அடியவர்கள் அவர்களுக்கு தான் இன்பம் செய்வேன், மற்றவர்கள் செய்ய மாட்டேன்னு கிடையாது. யாரெல்லாம் அவனே சார்பு அவனே கதி என்று இருக்கின்றார்களோ அவர்கள் அந்த சிவத்தை சார்வார்கள். சாந்தன் மன்னமான இயல்பு உயிர்களுக்கு இருப்பதனாலே அவர்களும் சிவமான் தன்மையினை பெறுவார்கள். அவனை சாராம அந்த இயல்பை நாம் பெற முடியாது. ஆகையினாலே நன்னார்க்கு நலமிலன் நன்னினருக்கு நல்ல தான் மாற்றி சொன்னார். நலமிலன் நன்னார்க்கு ஒன்பதாவது குரட்பா தொடங்குகின்றது. நலமிலன் நன்னார்க்கு நன்னுதல் என்றால் பொருந்துதல் சார்தல். நலமிலன் நலத்தை செய்ய மாட்டான். எது இங்கு நலம்னு சொல்லப்பட்டது என்ன என்றால் நாம உலகியல் பேறுகளை எல்லாம் பெற்றால் அது நலம் நினைக்கும். நலமாக இருக்கின்றீர்களா, எல்லா உலகியல் பேறுகளும் பெற்று பொருள் தான் நாம நலமாக இருக்கின்றீர்களா. நலம் என்பது முத்தி இன்பத்தை சொன்னது. மற்ற உலகியல் பெயர்கள் எல்லாம் விலைக்கு ஏற்றபடி வழங்கிடுவார். அது வந்து சிவனடியார்களா இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி, எல்லா சமைத்தவர்களிலும் செல்வந்தர்களும் இருக்கின்றார்கள், எல்லா பேர்களும் பெற்றிருக்கின்றார்கள், நாட்டியர்கள் கூட செல்வந்தர்கள் இருக்கின்றார்கள். ஆகவே அவர்களுக்கெல்லாம் வழங்குகிறார் என்றால் அதெல்லாம் வினைக்கு இடா வழங்கக்கூடிய பெயர்கள். அவர்கள் வந்து சிவத்தை நினைச்சாலும் சரி நினைச்சாலும் சரி நிலையற்ற பெயர்கள். இந்த பெயர்களை வழங்குவார் அவ்வளவுதான். அடுத்த பிறகு அது எங்க தூக்கி போடும் சொல்ல முடியாது. அதை நாம பெரிய சிறப்பு நாம நினைத்துக் கொண்டிருப்பதனால மயங்குகின்றோம். சிவபெருமானை வழிபடாமலே இத்தனை பேர் இப்படிலாம் இருக்கின்றார்களே, இப்ப அவர் தான் சிறப்பான கடவுள்னு சொல்றது என்ன இருக்கு. அது காரணம் என்னன்னா உலகியல் பேர் தான் முடிவான பேர்கள் நாம நினைப்பது. ஆனால் நலம் என்று ஒன்று இருக்கின்றது, அது முத்தி பேரு. அந்த முத்தி பேரை சிவ வழிபாடு செய்யாதவர்கள் ஒருபோதும் அடைய முடியும். நிலையாமை என்ற துன்பத்திலிருந்து ஒரு நாளும் சிவனடியார்களை தவிர வேறு யாரும் மீட முடியாது. மீட முடியும்னு சொன்னா அது எத மாதிரி என்று சொன்னால் ஆகாயத்தையே எடுத்து ஒருவன் போர்வையாக போர்த்திக் கொண்டு குளிரிலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்ள முடியும் என்று சொன்னால் ஒருவன் சிவ வழிபாடு செய்யாமலேயே பிறவி துன்பத்திலிருந்து நீங்கி முத்தியை அடையலாம் என்று உபநிடதம் சொல்கின்றது. அதனை மொழிபெயர்த்து நம்முடைய கந்த புராணமும் சொல்கின்றது. நம்முடைய மாதவ சிவஞான சுவாமிகள் இயற்றிய காஞ்சி புராணமும் சொல்கின்றது. ஆகையினாலே மானிடன் விசும்பின் தோலை என்று சொல்கின்றது. மானுடன் விசும்பை தோல் போல் சுருட்டுதல் வல்லோனாய். ஒரு போர்வை மாதிரி ஆகாயத்தை சுருட்டி கொண்டு போர்த்தி கொண்டு குளிரில் இருந்து அவன் தன்னை காத்துக் கொள்ள முடியும் என்றால் சிவ வழிபாடு செய்யாமலேயே பிறவி துன்பத்திலிருந்து தன்னை காத்துக் கொள்ளலாம். ஆகையினாலே சிவன் சிவபெருமான் வழிபாட்டிற்கென்று என்ன சிறப்பு இருக்கின்றது என்றால் சிவ வழிபாட்டில் ஈடுபட்டு சிவனடியார்களாக இருப்பவர்களே முத்தி பெறுவர். நன்னார்க்கு நலமிலன் தன்னை பொருந்தாதவர்களுக்கு அவன் நலம் செய்ய மாட்டான், முத்தி இன்பத்தை வழங்க மாட்டான். நன்னினருக்கு நல்லன், தன்னை சார்ந்தவர்களுக்கு வழங்குவான். ஏன்னா அவனை சார்ந்து பெறக்கூடிய இன்பம் அந்த இன்பம், அதை சாராமல் பெற முடியாது. ஆகையினாலே யாராக இருந்தாலும் தன்னுடைய அடியார்களாக இருந்தால், தன்னை சார்ந்தவர்களாக இருந்தால், அவர்களுக்கு அந்த பெருவாழ்வை அருள்கின்றான். சாராதவர்களாக இருந்தால் அருள் அருள்வதில்லை. ஆகையினாலே அவனுக்கு வஞ்சனை கிடையாது. சலமிலன் வஞ்சனை கிடையாது. ஓர வஞ்சனை என்று சொல்வார்களே, சிலருக்குத்தான் நன்மை செய்வேன், சிலருக்கு செய்ய மாட்டேன், அது மாதிரி கிடையாது. அந்த வஞ்சனை இல்லாதவன். ஏன் அப்படின்னா பேர் சங்கரன் என்றார். அதான் ரொம்ப சிறப்பு. சம் என்பது இன்பம், கரன் என்பது இன்பத்தை செய்பவன். சங்கரன் இன்பத்தை செய்பவன், இது வடமொழி சொல். ஆக சங்கரன் என்பதே அவனுடைய திருநாமங்களில் ஒன்றாக இருக்கின்றது. இன்பத்தை செய்பவன். இன்பத்தை செய்பவன் எப்படி துன்பத்தை செய்வான்? ஆகையினாலே சிலருக்கு துன்பம் தர வேண்டும் என்று அவன் நினைப்பது கிடையாது. ஆகவே நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு கருத்து என்னவென்றால், தன்னை சார்ந்தவர்களுக்கு சிவபெருமான் முத்தி இன்பத்தை வழங்குகின்றார். தன்னை சாராமல் உலகத்தையே சார்ந்திருப்பவர்களுக்கு முத்தி இன்பத்தை வழங்குவதில்லை. அவர்களுக்கு ஒருபோதும் வழங்குவதில்லையா என்றால் அங்கதான் அவனுடைய சிறப்பு இருக்கின்றது. தன்னை சாராதவர்களுக்கு வினைப்போகங்களை ஊட்டுகின்றார். வினைக்கீடாக உலக போகங்களை ஊட்டுகின்றார். அதை எதற்கு ஊட்டுகின்றார்? அதான் முக்கியமாக எழுப்ப வேண்டிய கேள்வி. தன்னை சார்ந்தவர்களுக்கு முத்தி இன்பத்தை வழங்கட்டும், சாராதவர்களை வந்து பெசாம விட்டுறலாமே. என்ன சார்ந்தா உனக்கு முத்தி இன்பம் கிடைக்கும், இல்லது நீ போ, உனக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை அப்படின்னு விட்டுறலாமா? அதுவும் விடவில்லை. வினைக்கீடான போகங்களை ஊட்டுகிறார். ஏன் ஊட்டுகின்றார்? அந்த வினைப்போகங்களை நுகர்ந்து அவற்றின் நிலையாமையினை உணர்ந்து, அப்ப நிலைத்த பேரு என்று ஒன்று இருக்க ஒன்று நமக்கு கிட்ட வேண்டுமே, அந்த நிலைத்த பேரு எதுவாக இருக்கும் என்ற சிந்தனையை அவர்களிடம் ஏற்படுத்தி, அதன் மூலமாக சமய நெறிகளை ஒழுகச் செய்து, படிமுறையிலே பல்வேறு சமய நெறிகளிலே வளர்த்து, இறுதியிலே சிவநெறி பற்றி அறிந்து கொள்ளக்கூடிய பக்குவம் அந்த ஆன்மாவிற்கு ஏற்படுத்தி, அந்த ஆன்மாவையும் சிவநெறி ஒழுகச் செய்து, தன்னை சாராமல் பல பிறவிகளை கழித்துவிட்ட ஆன்மாவையும் ஏதாவது ஒரு நெறிமுறையின் படியாக அந்த ஆன்மாவையும் வளர்த்து சிவநெறி ஒழுகச் செய்து தன்பால் சேர்த்து அந்த முத்தி இன்பத்தை அந்த ஆன்மாவுக்கும் வழங்கிவிடுகின்றான். ஆகவே சார்ந்தவர்களுக்கு முத்தி இன்பத்தை வழங்குவான், சாராதவர்களுக்கு வழங்க மாட்டான் என்று சொன்னால், சாராதவர்களுக்கு உடனடியாக வழங்க மாட்டான் என்றுதான் பொருள். ஆனால் சாராதவர்களையும் சார வைத்து அவர்களுக்கும் அந்த முத்தி இன்பத்தை ஒரு காலத்தில் வழங்கியே தீர்வான். ஏன்னா இன்பத்தை செய்பவன் என்றே அவனுக்கு பொருள் இருக்கின்றது. ஆகவே இன்பத்தை வழங்கினால் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவிகளுக்கு இன்பத்தை வழங்குகின்றான். அந்த இன்பத்தை உணர முடியாத நிலையிலே இருப்பவர்களுக்கு பக்குவத்தை ஏற்படுத்தி அவர்களுக்கும் அந்த இன்பத்தை வழங்குவான். ஆகவே எல்லோருக்கும் முத்தி கொடுக்க வேண்டும் என்பதுதான் சிவபெருமானுடைய பெருங்கருணையாகும். ஆகையினாலே அடியார்களுக்கு முத்தி வழங்குகின்றான். அடியார் அல்லாதவர்களை அடியார்களாக ஆக்கி பல பிறவிகளிலே செலுத்தி போகங்களை ஊட்டி பக்குவப்படுத்தி அவர்களையும் அடியார்களாக்கி அவர்களுக்கும் அந்த புத்தி இன்பத்தை வழங்குவான். எல்லாருக்கும் இன்பம் செய்ய வேண்டும். அதான் அந்த சிவநெறி நிலையிலே நிற்பவர்கள் அதான் சொல்கிறார்கள். எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறந்தொரியேன் பராபரமேன் ஏன் சொல்கிறார் என்றால், அதான் சிவ சிந்தனையோடு பொருந்திய சிந்தனை. அதான் ஏன்னா சிவபெருமானுக்கு அதான் சிந்தனை, எல்லா உயிர்களும் உய்ய வேண்டும். அதற்காகத்தான் ஆகையினாலே அவனுடைய அந்த பெரும் கருணையினை உணர்த்தக்கூடிய அருமையான பாடல் தேவார சொல்லாட்சியிலே அமைந்திருப்பது தான் மேலும் சிறப்பு. சலமிலன் சங்கரன் என்று அப்பர் பெருமான் சொல்லியிருக்கிறார். சலமிலன் வஞ்சனை இல்லாதவன். எதை வச்சு சொல்றீங்க அப்படின்னு நம்ம கேட்டோம்னா அடுத்த சீரிலே சொல்லிட்டாங்க சங்கரன். ஏன்னா இன்பத்தை செய்பவன், எல்லாருக்கும் இன்பத்தையே செய்யணும் அப்படின்னு ஒரு கருத்து உள்ளவனை போய் இவன் வஞ்சனை உடையவன், இவன் பாரபட்சம் உடையவன் எப்படி சொல்ல முடியும்? அவன் சங்கரன் என்று அவனுக்கு இருக்கின்ற அந்த திருநாமமே அவனுக்கு வஞ்சனை என்பது பாரபட்சம் என்பது அவனிடம் சிறிதும் கிடையாது என்பதை உணர்த்துகின்றது. அப்போ சிலருக்கு தானே முத்தி கொடுத்திருக்காரு, எத்தனையோ பேர் கொடுக்கலையா? சார்ந்தவர் கல்லால் நலமிலன், இவர்கள் அவனை சாரவில்லை. அப்போ சாரில்லைன்னு அவர்கள் அப்படியே விட்டுட்டானா? இல்ல, சார வைத்து முத்தி கொடுப்பான். ஆகையினாலே சலமிலன் சங்கரன் சார்ந்தவர் கல்லால் நலமிலன், நாடொரும் நல்குவான் நலன். குலமிலராகினும் குலத்தினுக்கேற்றது ஏற்பதோ நலமிக கொடுப்பது நமச்சிவாயவே என்று அப்பர் பெருமான் நமச்சிவாய பதிகத்திலே அருளி செய்தார்கள். அந்த சொல்லாட்சிகளை அப்படியே கையாண்டு பார்த்தோம். இதற்கு முன்னால் ஒரு குரட்பா பார்த்தோமே, ஏழாவது குரட்பாவிலே ஆனா அறிவாய் என்று சொல்லி திருவாசக சொல்லாட்சியினை பயன்படுத்தியிருந்தார்கள். இந்த பாடலிலே தேவார சொல்லாட்சி, இதற்கு முந்தைய எட்டாவது குரட்பாவிலும் திருவாசக சொல்லாட்சி, நீருரு தீ என்று வந்தது. அதை எரியுரு நீர் என்று அதே ஓமையை கையாண்டிருந்தார் திருவாசக சொல்லாட்சி. இந்த குரட்பாவிலே தேவார சொல்லாட்சி. ஆக திருமுறைகளின் கருத்து சைவ சித்தாந்தமே என்பதை அந்த சொல்லாட்சிகளை வைத்தாதான் நன்னூல் என்ற தமிழ் இலக்கண நூல் அருமையாக சொல்லும். முன்னோர் மொழி பொருளே அன்றி அவர் மொழியும் பொன்னைய போல் போற்றுவதும் என்பதற்கும், முன்னோரின் வேற நூல் செய்துவனும் மேற்கோளில் என்பதற்கும் ஊறு பழஞ்சூத்திரத்தின் போல் என்று நன்னூல் சொல்கின்றது. அதாவது தொல்லாசிரியர்களுடைய வழி நின்று நூல் செய்கின்ற பிற்கால ஆசிரியர்கள் தொல்லாசிரியருடைய கருத்தை தான் சொல்கின்றோம் என்பதை நன்கு உணர்த்தும் பொருட்டு நம்முடைய ஆசிரியர்களுடைய கருத்தை மட்டும் கூறாமல் அவர்கள் கையாண்ட அந்த சொற்பிரயோகங்களையும் தாமும் கையாள வேண்டும். அதன் மூலம் இந்த பரம்பரையைச் சேர்ந்தவர்கள்தான் இவர்கள் என்பது படிப்பவர்களுக்கு நன்கு விளங்கும் என்று நன்னூல் இலக்கணம் வகுக்கின்றது வழிநூல் செய்பவர்கள். அது மாதிரி திருமுறைகளின் வழிவந்ததே சைவ சித்தாந்த சாத்திரங்கள் என்ற கருத்தினை உணர்த்தும் பொருட்டு அந்த தேவார சொல்லாட்சியை மிகச்சிறப்பாக போற்றியுள்ளார். நலமிலன் சலமிலன் சங்கரன் என்று அந்த அப்பர் தேவார பாடலே வருகின்ற அந்த சொற்பிரயோகங்கள் இங்கும் வருகின்றன. ஆகையினாலே அடியாரிடத்தில் மட்டும் அகலாமல் இருக்கின்றான், வானோர்களுக்கு எட்டாமல் இருக்கின்றான் என்று ஏழாவது குரட்பாவிலே கூறினார்களே, ஆனா அறிவாய் அகலான் அடியவர்க்கு வானாடர் காணாதமன் என்று சொன்னதனாலே ஏதோ வானோர்களுக்கெல்லாம் இன்பம் அடங்க வேண்டாம், அவர்களெல்லாம் தனக்கு வேண்டாதவர்கள், அடியார்கள் என்று சிலர் இருக்கின்றார்கள், அவர்களே தமக்கு வேண்டியவர்கள் என்று சிவபெருமான் கருதவில்லை. எல்லா உயிர்களையும் அவர் ஒன்றாகத்தான் நோக்குகின்றார். ஆனால் அடியார்கள் என்பவர்கள் அந்த ஆன்மாக்கள் சிவமையே சார்பு என்ற தெளிவுணர்ச்சியோடு சிவத்தை சார்ந்து விட்டதனாலே அவர்கள் சிவமான் தன்மை இன்பத்தை பெறுகின்றார்கள். வானோர்கள் அந்த உண்மையை அறியாமல் அவர்கள் போகங்களையே சார்ந்திருப்பதனாலே அவர்களுக்கு இந்த சிவச்சார்பு எட்டாமல் இருக்கின்றது என்ற உண்மையை உணரும் வகையிலே இந்த ஒன்பதாவது குரட்பாவை வைத்துள்ளார். ஆகையினாலே இந்த ஒன்பது குரட்பாக்களின் மூலமாக இந்த ஒன்பது குரட்பாக்களுடைய கருத்தையும் நாம் உணர்ந்ததன் பயன் என்ன? சில செய்திகளை அப்படியே தெரிந்து கொண்டு போய்கொண்டிருப்பதுதான் சாத்திரங்களுடைய, அதற்காகத்தான் சாத்திரங்கள் நமக்கு அருள் செய்தார்களா சிந்திக்கும். சிறப்பான நம்முடைய வழிநூல் ஆசிரியர் சார்பு நூல் ஆசிரியர்கள்லாம் மிகக்கருணையோடு நமக்கு விரிவாக சொல்லியிருக்கின்றனர். முதநூல் ஆசிரியர் தீவிரதர சத்தியநிபாதர்கள் தான், அவர்கள் தான் உணர முடியும் செய்திகளாக வரும். இந்த செய்திகளை சொல்வதன் மூலமாக அந்த நூல் மிகச்சிறப்பாக விளங்குகிறது. அதன் பெருநிலை அதை நம்மால் எடுத்து உரைக்கக்கூடிய நிலை அன்று, மிகப்பெருநிலை சிவஞான போதம். இப்ப வழிநூல் ஆசிரியர் சிவஞான சித்தியாரிலையும் நம்ம சார்பு நூல் ஆசிரியர் சிவப்பிரகாசம் இந்த திருவருள் பயன் கொண்ட நூல்களிலும் மிக அருமையாக எளிய சொல்லாட்சியிலே நமக்கு பல அறிவுரைகளை உணர்த்தியுள்ளது. இன்றைய தேவை எளிமை என்று பலரும் கூறி வருகின்றனர். அவர்கள்லாம் சிவஞான சித்தியார் திருவருள் பயன் இது போன்ற நூல்களை எல்லாம் போற்ற வேண்டும். ஏன்னா எந்த காலத்திலேயே எவ்வளவு எளிமையாக, அதுவும் அறியவற்றுள்ளெல்லாம் அறிய தத்துவ கருத்துக்களை எவ்வளவு சிறப்பாக சொல்லியுள்ளார்கள் நம்முடைய வழிநூல் ஆசிரியர் அருளந்தி சிவாச்சாரிய சுவாமிகளும், உடைநூல் ஆசிரியர் உமாவதி சிவாச்சாரிய சுவாமிகளும் எவ்வளவு சிறப்பாக சொல்லியுள்ளார்கள். அல்லது சிவஞான போதத்தினுடைய பயனை நாம் நுகர முடியுமா? நம்முடைய சிவஞான போதம் ஆவாடியும் தந்த வள்ளலாகிய நம்முடைய மாதவ சிவஞான சுவாமிகள், சிவஞான சித்தியார், சிவபிரகாசம், இந்த திருவருட்பயன் போன்ற சாத்திரங்களை எத்தனை இடங்களிலே எடுத்து வைத்து நமக்கு விளக்குகின்றார்கள் என்பதையெல்லாம் நாம் எண்ணி பார்க்க வேண்டும். ஆகையினாலே இந்த திருவருட்பயன் ஆசிரியர் உமாபதி சிவாச்சாரிய சுவாமிகள் ஒன்பது குரட்பாக்களிலே இத்துணை சிறப்பாக பதி முதுநிலை என்ற அந்த அதிகாரத்திற்கு ஏற்ப பதியினுடைய மேன்மைகளை எல்லாம் எடுத்துச் சொல்லிவிட்டு இந்த ஒன்பது குரட்பா செய்திகளையும் நாம் அறிந்து கொண்டதனாலே செய்ய வேண்டியது என்ன? அதாவது அறிந்தும் செயல்படாமல் இருப்பது பெரிய குறைபாடு, அறியாமையே இருப்பதே குறைபாடுதான். அறிந்தும் அதுக்கு ஏற்ற செயல்முறைகளிலே இறங்காமல் இருந்தால் அது பெரிய குறைபாடு. அதுதான் பெரியவர்கள் எல்லாம் சொல்கின்றார்கள், அவ்வினைக்கு இவ்வினையாம் என்னும் அது அறிவீர் உயிவினை நாடாதிருத்தல் இந்தமக்கு ஊனம் என்றோ. வினைக்கு இவ்வினைன்னு உங்களுக்கு தெரிகின்றது, தெரிஞ்சும் வந்து இந்த மாதிரி வினைகளையே செய்து பிராரத்தத்தையே அனுபவித்து வாழ்கின்றீர்களே, அது குறைபாடு அல்லவா? சிவபுண்ணியங்களாகிய சரியாதிகளை அல்லவா ஏற்ற வேண்டும்? என்று சொல்கின்றார்களே நம்முடைய ஞானசம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள். அதே போல இந்த நூலாசிரியரும் சொல்கின்றார், இந்த 9 குரட்பாக்களின் மூலமாக சிவபிரானாகிய இறைவனே நிகரற்றவன், அவன் எல்லா பொருளிடத்திலும் நீக்கமர விளங்குகின்றான், முற்றறிவுடையவன், அளவில் ஆற்றல் உடையவன், பேரின்ப காரணன், இப்படி பல சிறந்த குணங்களை பொருந்தியிருப்பவன், தான் இந்த சிறந்த பெருங்குணங்களை பொருந்தியிருப்பதோடு மட்டுமல்லாமல் தன்னுடைய அந்த பெருநிலையினை உயிர்களுக்கு வழங்க வேண்டும், எல்லா உயிர்களும் அந்த பெருநிலையினை பெற வேண்டும் என்ற கருணை எப்போதும் உள்ளவன். 2 குரட்பாக்கள். ஆக எப்படிப்பட்ட தன்னை வழங்குகின்றான், பெருமைக்கும் நுண்மைக்கும் பேரருட்கும் பேச்சின் அருமைக்கும் இப்படி எல்லாவற்றிற்கும் ஒப்பில்லாத தலைமை பொருளாக விளங்குகின்ற சிவபிரான் தன்னுடைய அந்த சிறந்த இயல்புகளை எல்லாம் உயிர்களும் பெற வேண்டும் என்று கருணையோடு விளங்குகிறான். அப்படிப்பட்ட உயிர்கள் அந்த பெருநிலையினை